ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 3. இப்பொழுது சனகாதி குமாரர்கள் நாரதருக்கு பாகவத சப்தாகம் சொல்லிக் கொண்டிருப்பதாக நமது கதை தொடர்கின்றது. சனகாதி முனிவர்கள் பாகவத புராணத்தை நாரதர் மற்றும் தேவர்கள், ரிஷிகள், புண்ணிய நதி தீர்த்தங்கள், மனுஷ்யர்கள் அனைவருக்கும் கூறி முடித்ததோடு அதனை கிரமமாக சப்தாக சுரணமாக செய்யும் முறைகள், தேவையானவை திரவியங்கள், சொல்பவர்களும் கேட்பவர்களும் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள், உபவாசம், பிரம்மச்சரியம் போன்றவற்றையும், பாகவத பாராயணம் முடித்த பின்னர் சாந்திக்காக செய்ய வேண்டிய பிராமண போஜனம் முதலியவற்றையும் தெளிவாக விளக்கினார்கள். கதையை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் பக்தியுடன் பகவானை துதிக்க, நாரதரோ நா தழுத்தழுக்க சனகாதி முனிவர்களுக்கு நன்றியை நவிலும் அதே சமயத்தில் பாகவத சப்தாகம் நடைபெற்றதை அறிந்த சுகப்பிரம்ம முனிவர் அங்கு வந்து சேர்ந்தார். மகா ஞானியாகிய அவர் அனைவரையும் பார்த்து, இந்த வேதங்களின் சாரமான பழம் சத்தியலோகம், சிவலோகம், வைகுண்டம் எங்கும் கிடைக்காத அபூர்வமாகும். எனவே இந்த சப்தாக முறையை கைவிட வேண்டாம் என்று கூறி அனைவரையும் ஆசீர்வதித்தார். பரபிரம்மத்தை இதில் தெளிவாக உணரலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு சாட்சாத் ஸ்ரீ பகவானவர் பிரகல்லாதன், உத்தவர், அர்ஜுனன் ஆகியோரோடு பிரத்யட்சமானார். பகவான் பெரியதானதொரு ஆசனத்தில் அமர அனைவரும் பகவானை புகழ்ந்து பாடலாயினர். அதனை காண பிரம்மா, சிவன், பார்வதியும் கூட அவ்விடத்திற்கு வந்தார்கள். உத்தவர் காம்சியவாத்தியம் இசைக்க, நாரதர் வீணை மீட்ட, அர்ஜுனனோ ஸ்வரங்களுடன் பாட, இந்திரன் மிருதங்கம் வாசிக்க, சனகாதி முனிவர்களோ ஜெய 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 ஜெயவன கோஷம் எழுப்ப, தேவலோகமான அந்த இடத்தில் சுகபிரம்ம கீர்த்தனைகளின் பொருளை எடுத்துரைக்க, பக்தி ஞான வைராக்கியம் மூவரும் சபை நடுவே நடனமிட பகவான் மிகவும் ஆனந்தமாகி மனம் குளிர்ந்தார். அவர் அனைவரையும் பார்த்து வேண்டிய வரங்களை கேட்டு பெறுமாறு கூறுகின்றார். நாரதர் முதலான பக்தர்களோ, தாங்களின் தரிசனமே பாக்யம் பகவானே, அதுவன்றி பாகவத சிரவணம் செய்யும் பக்தர்களின் மனதில் தாங்கள் நித்யவாசம் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஸ்ரீ பகவானும் ததாஸ்து என்று சொல்லி அந்தர்மியானார். அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறைந்தார். நாரதர் சனகாதி முனிவர்களை உபசரித்து அனுப்பினார். அப்பொழுது சௌனகர் சுத முனிவரை பார்த்து, முனிவரே, சுகப்பிரமம் பரீட்சித்திற்கும் கோகர்ணன் துந்துகாரிக்கும் சனகாதியர் நாரதருக்கும் எப்பொழுது இந்த கதையை கூறினார்கள் என்று கேட்கிறார்கள். சொல்கின்றேன், கேளுங்கள் என்று கூறுகின்றார் சுத பௌராணிகர். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த பூவுலகம் விட்டு மறைந்ததும் 30 வருடங்கள் சென்ற பின் புரட்டாசி மாத நவமி துவங்கி சுகபிரம்மம் பரீட்சித்திற்கு கூறுகின்றார். பின்னர் கலியில் இருந்து 200 வருஷங்கள் சென்ற பின் ஆணி மாத சுக்லபக்ஷ நவமியில் கோகர்ணன் துந்துகாரிக்கு கூறினான். அதன் பிறகு 130 வருடங்கள் சென்ற பின் கார்த்திகை மாத சுக்லபக்ஷ நவமியில் சனகாதியர்கள் நாரதற்கு கூறினார்கள் என்று விவரமாக எடுத்து கூறுகின்றார் சுத பௌராணிகர். இந்த கலிகாலத்தில் பாகவத சப்தாகம் ஒன்றே அனைத்து பாவங்களையும் போக்க வல்லது. எவன் ஒருவன் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பானோ அவனுக்கு அனைத்து மனோரதங்களும், அதாவது மன விருப்பங்களும் நிறைவேறும் என்கின்றார் சுத பௌராணிகர். நேயர்களே, இதுவரை பாகவதம் கிருஷ்ணனின் குணங்களை கூறுவதென்றும் வேதவியாசனர் எழுதினார், அவரது மகனான சுகபிரம்மம் பரீட்சித்திற்கு கூறினார் என்றும், பலரும் அதை கேட்டு முக்தி அடைந்தனர் என்றும், சப்தாக சிரவணம் என்று 7 நாட்களில் கூறும் முறையை சுகபிரம்ம மகரிஷி ஏற்படுத்தினார் என்றும் விவரமாக நாம் தெரிந்து கொண்டோம். மொத்தம் உள்ள 12 ஸ்கந்தங்களையும் 7 நாட்களில் காலை முதல் மாலை வரையில் அந்த காலங்களில் கேட்டு வந்தார்கள். பகவானின் கதை என்பதால் அன்ன ஆகாரம் இன்றி முக்தியே நோக்கமாக இருந்த நாட்கள் அவை. தற்பொழுதைய காலகட்டத்தில் மிகச் சுருக்கமாக எல்லாம் வல்ல இறைவனின் அனுக்கிரகத்தோடு சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அனைத்து மங்களங்களும் கிடைக்க வேண்டும் என்று பரிபூர்ணமாக இந்த நிகழ்ச்சியில் முழு கதையையும் அனைவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் வேண்டிக்கொண்டு பாகவதத்தின் முதல் ஸ்கந்தத்தை இன்று ஆரம்பிக்கின்றேன். ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. இந்த சகல பிரபஞ்சத்திற்கும் பிறத்தல், இருத்தல், மறைதல் ஆகியவற்றை விளைவிப்பவன், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களிலும் நிறைந்திருப்பவன், இந்த பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருப்பவன், எல்லாவற்றையும் அறிந்தவன், ஆனால் கர்மாக்களுக்கு உட்படாமல் சர்வ சுதந்திரமாக இருப்பவன், இப்படிப்பட்ட பிரம்மதேவரை தோற்றுவித்த, தனது சங்கல்பத்தினால் மறையை விவரித்தவன், சொரூபத்தை சுவாவத்தை அளவிட முடியாதவனான அந்த பகவானை வணங்குகின்றேன். ஞானிகளாலும் பண்டிதர்களாலும் அறிந்து கொள்ள முடியாதவனும், பஞ்சபூதங்களை ஏற்படுத்தி அனைத்து உலகங்களையும் படைத்தவனும், பரபிரம்மம் என்று கூறப்படுபவனும் ஆகிய பரமபுருஷனை தியானிக்கின்றேன். முதலில் ஸ்ரீ வேதவியாசருக்கும் சுகபிரம்ம மகரிஷிக்கும் நாராயணருக்கும் மனிதர்களில் சிறந்த நரனுக்கும் சரஸ்வதிக்கும் நமஸ்காரம் செய்து இந்த புனித கதையை கேட்க ஆரம்பிக்க வேண்டும். கிருஷ்ணனின் கல்யாண குணங்களை நினைப்போருக்கு அனைத்து மங்களங்களும் தானே விளையும். பகவானிடம் பக்தி செலுத்தும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்த ஈஸ்வரனை வணங்க வேண்டும். ஈஸ்வர சக்தியே வேறு விஷயங்களில் எல்லாம் மனம் செல்லாதபடி அடக்கி பரமபுருஷனிடத்தில் நிலைநிறுத்தும். அகங்கார மமகாரங்களை தொலைக்கும் சக்தி பக்தி ஒன்றிற்கே உள்ளது. சத்வாதி குணங்களுடைய பரமபுருஷன் தானே ஹரியாகவும் ஹரனாகவும் விரிஞ்சி என்கின்ற பிரம்மனாகவும் பெயர் கொண்டு ஆக்கல், காத்தல், அழித்தல் என்பவற்றை செயலாக்குகின்றான். இந்த பிரபஞ்சம் முழுவதும் சிருஷ்டி செய்வதற்கு முன்பாக வாசுதேவன் ஒருவனாகவே இருந்தான். தனக்கு சரீரமாக இருக்கக்கூடிய மாயை என்கின்ற பிரகிருதியினால் தானே அனைத்து பொருட்களின் உள்ளேயும் இருக்கின்றான். ஆனால் அவற்றின் குணங்கள் தனக்கு படியாதபடி நின்று இந்த உலகை அவன் படைத்தான். பிரம்மன் முதல் புழு பூச்சிகள் வரை அவனாகவே இருக்கின்றான். அது மட்டுமல்ல, பல்வேறு அவதாரங்கள் செய்து மனுஷ்ய தேவர்களை பல்வேறு காலங்களில் உய்விக்கின்றான். இவற்றையெல்லாம் விவரித்த சுத புராணிகர் பகவானின் 21 அவதாரங்கள் பற்றியும் விவரிக்கின்றார். நாம் அதையும் அறிந்து கொள்வோம். பகவான் முதலில் 16 கலைகளை கொண்ட மகத் முதலிய தத்துவங்களால் விளைந்த புருஷ தேகத்தை கொள்கின்றான். இவன் அனிருத்தன் என கூறப்படுகின்றான். இந்த அனிருத்த உருவமானது 1000 பாதங்கள், 1000 தொடைகள், 1000 புஜங்கள், 1000 முகங்கள், 1000 தலைகள், 1000 காதுகள், 1000 மூக்குகள், 1000 கைகள், கிரீடங்கள், பீதாம்பரங்கள், குண்டலங்களுடன் கொண்டு திகழ்கின்றான். இப்படிப்பட்ட அனிருத்தன் பேராழியில் படுத்து யோக நிதிரை புரிகின்ற இந்த பகவானுடைய நாபியாகிய பெரும் தடாகத்தில் இருந்து உருவான தாமரை மலரில் உயிரினங்களை படைப்பவனும் மற்றும் மரீசி முதலிய பிரஜாதிபதிகளின் தலைவனுமான பிரம்மா தோன்றுகின்றார். இந்த அனிருத்த உருவமே பலவகை அவதாரங்களுக்கு மூல காரணமாக இருக்கும். அந்த பரமபுருஷன் முதலாவதாக கௌமாரன் என்கின்ற பிரம்மச்சாரியாக அவதாரம் செய்கின்றார். அவரே சனத்குமாரர்களாகவும் இருந்தார். இதுவே ஆதி அவதாரம் ஆகும். இரண்டாவதாக பூமாதேவியை காக்க வராக அவதாரம் கொண்டார். மூன்றாவதாக தேவரிஷியான நாரதரின் உருவத்தை அடைந்து பஞ்சாரத்ர சாஸ்திரத்தை மொழிந்தார். நான்காவதாக பத்ரிகாசிரமத்தில் நர நாராயணர்களாக பிறந்து கடும் தவத்தினை மேற்கொண்டார். ஐந்தாவதாக கபில முனிவராக பிறந்து சித்தர்களின் அதிபதியாகிய அசூரி என்பவருக்கு காலத்தினால் மறைந்த பிரகிருதி, மகத்து முதலிய உண்மையை கூறும் சாங்கிய யோகத்தை உபதேசித்தார். ஆறாவதாக அத்ரி முனிவர் மற்றும் அதிதி முனிவரின் மகனாக, அதாவது தத்தாத்ரேயராக பிறந்து அலர்கர் மற்றும் பிரகல்லாதருக்கு அத்தியாத்ம வித்தியை உபதேசிக்கின்றார். ஏழாவதாக ருச்சி என்பவருக்கும் ஆகூதி என்னும் தாய்க்கும் பிறந்து யஜ்ஞன் என்று பெயர் கொண்டு யாமன் முதலிய தேவ கணங்களோடு சேர்ந்து சுவாயம்பூவ மன்வந்திரத்தை பரிபாலிக்கின்றார். எட்டாவதாக சுவாயம்பூவ மனுவின் பேரனாகிய நாபி என்பவருக்கும் அவரது மனைவியாகிய மேருவுக்கும் மகனாக ரிஷபன் என்னும் பெயரில் பிறந்தார். ஒன்பதாவதாக உலகங்களை காக்கும் பொருட்டு முனிவர்களின் வேண்டுகோளின்படி பிருது சக்கரவர்த்தி என்னும் ஜீவனிடத்தில் ஆவேசித்து பிருதுவாக அவதரித்தார். அநீதிகள் அதிகமானதால் பசுவின் உருவம் கொண்டு உலகத்தில் உண்டான ஓஷதிகளையெல்லாம் தன் உருவத்தின் கிரகித்து கொண்டிருந்தாள் பூமாதேவி. அவற்றையெல்லாம் பாலாக அளிக்க தனக்கு ஒரு கன்று வேண்டுமென கேட்டாள். பிருது மன்னனும் சுவாயம்பூவ மனுவை கன்றாக்கி தனது ஹஸ்தத்தை பாத்திரமாக்கி தேனுஸ்வரூபியான பூமாதேவியிடத்திலும் இருந்து சகலத்தையும் கறந்து பூமியை மீண்டும் உயிர்ப்பித்து அனைவரையும் வாழ வைத்தான். எனவே பூமாதேவி பிருத்திவி என்று அழைக்கப்படுகின்றாள். பத்தாவதாக சாக்ஷுஷ மன்வந்தரத்தின் பிரளய காலத்தில் பகவான் மச்சத்தின் உருவத்தை கொண்டான். வைவஸ்த மனுவாய் ஜனிக்கப் போகின்ற சத்யவிரதனை பூமியாகிய ஓடத்தில் ஏற்றிக்கொண்டு ரட்சித்தான். பதினோராவதாக தேவ அசுரர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது சரிந்த மந்திர மலையை கூர்ம அவதாரம் செய்து தனது பின்புறத்தில் சுமந்தான். பனிரெண்டாவதாக தன்வந்திரி என்னும் ஜீவனிடத்தில் ஆவேசம் செய்து தன்வந்திரியாய் அவதாரம் செய்தான். பதிமூன்றாக மோகினி அவதாரம் செய்து அமிர்த குடம் ஏந்தி அசுரர்களை மதிமயக்கி தேவர்கள் அமிர்தம் பருகுமாறு செய்தான். பதினான்காவதாக பக்த பிரகல்லாதனுக்காக ஹிரண்யகசிபுவின் மார்பை பிளந்த நரசிம்மமாக தூணில் அவதரித்தான். பதினைந்தாவதாக பலி சக்கரவர்த்தியால் அபகரிக்கப்பட்ட லோகங்களை எல்லாம் மீட்பதற்கு விரும்பிய கஷ்யபர் அதிதிக்கு மகனாக வாமணனாக அவதரித்தார். பதினாறாவதாக ராஜாக்கள் எல்லோரும் பிரம்மஹத்து ரோகம் செய்வது கண்டு பரசுராமன் என்னும் ஜீவனிடத்தில் ஆவேசம் செய்து 21 தலைமுறைகள் ராஜாக்களை அழித்து பூமியில் க்ஷத்திரிய வம்சமே இல்லாமல் செய்தார். பதினேழாவதாக பராசர முனிவருக்கும் சத்யவதிக்கும் மகனாக பிறந்து வேதங்களை தொகுத்து வேதவியாசர் என்ற பெயருடன் விளங்கினார். இவரது இயற்பெயர் ஸ்ரீ கிருஷ்ண துவைபாயனர் ஆகும். பதினெட்டாவதாக ஸ்ரீ ராமாவதாரம் செய்து சமுத்திர நிகிரகம் போன்ற பல வீரச் செயல்களை புரிந்து ராவணனை அழித்தார். பத்தொன்பதாவதாக பலராமனாக அவதாரம் செய்து ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சோதரனாக திகழ்ந்தார். 20வதாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவாக அவதரித்து மகாபாரத யுத்தத்தில் கீதையை உபதேசித்து பூமியின் பாரத்தை குறைத்தார். 21வதாக கலியுகத்தில் தேவ தூஷிகளை மதிமயங்கச் செய்யும் பொருட்டு பகவான் கீட்டக தேசத்தில் புத்தராக அவதாரம் செய்தார். 22வதாக ஜகத்திற்கெல்லாம் அதிபதியான பகவான் கலியுகத்திற்கும் கிருதயுகத்திற்கும் இடையில் அரசாள்பவர்களே திருடர்களாகும் நேரத்தில் அவர்களை வதைக்கும் பொருட்டு விஷ்ணுயசஸ் என்பவரின் பிள்ளையாக கல்கியாக இனி அவதாரம் செய்யப்போகின்றார். இப்படிப்பட்ட பகவானின் திரு அவதாரங்களை அனுதினமும் பக்தியுடன் படிப்போர்க்கு அனைத்து பாவங்களும் நீங்கி சர்வ மங்களங்களும் உண்டாகும் என்று கூறி நிறுத்துகின்றார் சுதபௌராணிகர். நாமும் சற்று நிறுத்தி அடுத்த பகுதியில் தொடருவோம்.